நீதாம் அரும்பி விதில் விதித்து உன் விரையார் கழக்கு என் கைதாம் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி தய தய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே.
இந்த பாட்டுல இறைவனை உடையாய் என்று போற்றுகிறார் மணிவாசக பெருமான். இந்த பாட்டுல சிவபெருமான் அப்படிங்கிற சொல் இல்லை, அதுக்கு பதிலா உடையாய் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கிறது. நீங்க திருவாசகம் முழுக்க நீங்க பல இடங்களை பார்க்கலாம், இறைவனை உடையான் என்றுதான் சொல்வார், அம்மையை உடையாள் என்று குறிப்பிடுவார். உடையான் அப்படிங்கிற சொல்லுக்கு எல்லாம் உடையவன் என்பது பொருள். எல்லாம் உடையவன் என்ன, சித்து அசித்து என்று சொல்லப்படுகின்ற எல்லா பொருளும் அவனுக்கு கீழதான். இந்த தாயுமான சாமிகள் சொல்லும் போது சொல்வார், அறிவுடைய பொருளெல்லாம் இறைவனுக்கு அடிமை, அறிவற்ற பொருளெல்லாம் இறைவனுக்கு உடைமை. அடிமை வேறு உடைமை வேறு. அடிமை என்று சொன்னா அது அறிவு இருக்கணும், அறிவு இருந்தா தான் அடிமையாக இருக்க முடியும். நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களா, அறிவு இல்லாதவன் தான் அடிமையா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அறிவு இருக்கிறவன் தாங்க அடிமையா நிற்பான். யார், இறைவனிடத்துல அறிவுடைய பொருள்கள் தான் அடிமையாக நிற்கும். உடைமையாக நிற்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவற்ற பொருள் தான் உடைமை பொருள். நீங்க உங்க வீட்டுல வைத்திருக்கிற எல்லா பொருளும், என்னென்ன பொருள் வைத்திருக்கிறீர்களோ அந்த பொருள்ல டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்கிறது, பேனா இருக்குது, என்னென்னமோ பொருள்லாம் வைத்திருக்கிறீங்க, அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு உடைமை பொருள். ஏன் தெரியுங்களா, நீங்க போய் அந்த பொருளை இயக்குனாத்தான் இயங்குங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு பேனா யார் எழுதுனாலும் எழுதும் இல்லைங்களா, உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஆகட்டும் யார் போட்டு இயக்குனாலும் இயங்கும் இல்லைங்க. அவர் வீட்டுக்காரர் வரல, அவர் வந்தா தான் இது இயங்கும்னு இயங்குமான்னு கேட்டா இல்ல, கரண்ட் இருந்தா சரி, ரிப்பேர் ஆகாம இருந்தா சரி, யார் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் அது இயங்கும். ஏன்னா அது உடனே பொருள். இப்ப அறிவுடைய பொருள், அந்த வீட்டுல போய் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் இருக்கலாம், தம்பி இங்க வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க யாருங்க என்ன கூப்பிடுறது, ஏன் அவனுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு கட்டுப்பணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல. அதுவே உரியவர் கூப்பிடுக்காத அப்பா கூப்பிடுறாங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து நிற்கிறான். ஏன், அறிவு இருப்பதனால, நாம் இவருக்கு கட்டுப்பட்டவர் என்கின்ற அறிவு இருப்பதனால அவருக்கு கட்டுப்படுகிறான். அதே இன்னொருத்தன் சொன்னாங்க, நீ யாரையே என்கிட்ட சொல்றது. அப்ப அறிவுடைய பொருள் தன் நிலை உணர்ந்து அடிமைப்பட்டு நிற்கும். அறிவற்ற பொருளுக்கு எஜமானன் யாருன்னு தெரியாது. நம்ம இருக்கிற பேனா யார் எழுதினாலும் எழுதும், எதை எழுதினாலும் எழுதும், ஏன் அதுக்கு அறிவு கிடையாது. ஆனா நம்ம இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒரு நபர் எதை வேணாலும் சொல்லிடுவாரா, எதை வேணாலும் செய்திருவாரான்னு கேட்டா செய்ய மாட்டான். எனவே தாயுமான பெருமான் ரொம்ப எளிமையா சொன்னார், அறிவற்ற பொருள் எல்லாம் இறைவனுக்கு உடைமை, அறிவுடைய பொருள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. நீங்க அந்த சொல்லு உடையான்ங்கிற சொல்லுக்கு அந்த பொருள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உடையான் உடையான் என்று சொல்வதற்கு அதாங்க பொருள். எனவே ஆன்மாக்கள் அனைத்தையும் தன் அடிமைகளாகவும் உலகங்கள் அனைத்தையும் தன் உடைமைகளாகவும் உடையவன் இறைவன் என்பதனால இறைவனுக்கு உடையான் என்று பெயர். இது படமொழியில இந்த சொல்லுக்கு சுவாமி அப்படின்னு பேர். ஸ்வயம் சுவாமிங்கிற சொல், ஸ்வம் என்கிற சொல்லினுடைய விரிவு தாங்க, அதனுடைய மருவுதான் சுவாமி என்கிற சொல். ஸ்வம் என்ற சொல்லுக்கு உடையா உடைமை என்று பொருள். ஸ்வம் அப்படிங்கிற சொல் இஸ் வா இம் ஸ்வம் அப்படின்னா உடைமை என்று பொருள். சுவாமி அப்படின்னா அந்த மீங்கிற சொல்லி என்ன பொருள் தருனா உடையான் என்று பொருள் தரும். எனவே எல்லாவற்றையும் உடையவன் அப்படிங்கிற பொருளாலதான் இறைவனுக்கு சுவாமி அப்படின்னு பேர். நம்ம போறோம் சங்கமேஸ்வர சுவாமி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அந்த சங்கமுகநாதர் என்னை ஆளாக உடையவன் என்று பொருள். அந்த சுவாமி அப்படின்னு சொல்லுக்கு உடையான் என்றுதான் பொருள். வடமொழி சொல் சுவாமிங்கிற சொல் படமொழி சொல்லுல அதுக்குரிய பொருள் அதுதான். எனவே இங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த சொல்லத்தான் முன் வைத்து இந்த பொருளை காணணும். இந்த பாட்டுல நீங்க பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத. ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க. நீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போத்தி சய சய போத்தி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. இப்ப நம்ம அந்த சொல்லு பொருள் காண்கின்ற பொழுது உடையாய் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கொள்ளும். இந்த செய்யுள்ல தான் என்கிற சொல் மூன்று இடங்கள வந்திருக்கிறது. நெய்தான் அருந்தி விதிரு விதித்து உன் விரையால் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து அப்படின்னு மூணு இடங்கள தான் என்ற சொல் இடம்பெற்று இருக்கிறது. உரை சொல்லுகிற பெருமக்கள் தான் என்கிற சொல்லை அசை என்று விட்டு விடுவதும் உண்டு. அப்படின்னா பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்தான் அரும்பி அப்படின்னா மெய் அரும்பின்னு வச்சுக்கலாம், தான விட்டுடலாம். அப்படி பொருள் சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஆனா அதை விட அந்த தான் என்ற சொல்லுக்கு பொருள் சிந்தித்தீங்கன்னா ரொம்ப அருமையான பொருளை தருகிறது. அதாவது தவிர்ந்து அப்படிங்கிற வகையில நின்று பார்க்கணும். இந்த தான் என்கிற சொல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய் தானே அரும்பியது. தாங்கிற சொல்ல அந்த கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு. எப்படி வந்துச்சுங்க கேட்டா அது வாட்டு வந்துச்சுங்க கண்ணில் தண்ணி. கண் கண்ணீரை சிந்தியது. எப்படிங்க? தானே சிந்தியது. ஆக மெய் தான் அரும்பியது. இந்த மெய் அரும்பியது மட்டுமல்ல விதிர் விதிர்த்து விரையார் கலர்க்கு என் கை தான் தலை வைத்து அந்த நிலை. அப்புறம் அந்த நிலையாகிய ஒழுக்கம் அப்படிங்கிற இந்த கை என்ற சொல் ரெண்டு இடத்துல இடம்பெற்று இருக்கிறது. இந்த பாட்டுல கைங்கிற சொல் ரெண்டு இடத்துல இருக்கிறது. ஒரு இடத்துல கை என்பதற்கு நம்முடைய கரம் என்பது பொருள், இன்னொரு இடத்துல கை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். மேல வரும்போது கை நெய்தான் அருந்தி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து. கைதான் தலை வைத்துனா அந்த இடத்துக்கு கை என்பது நம்முடைய கரத்தை உடம்பின் உறுப்புகள் ஒன்றை குறிப்பது. கடைசியில சொன்னால் பாருங்க கைதான் நெகிழவிடேன். இந்த கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம்னு பொருள். அப்ப ரெண்டு இடத்துல கைங்கிற சொல் இருக்கிறது, தான் என்ற சொல் மூணு இடத்துல இருக்கிறது. தான் என்ற சொல்ல நீங்க பொருள் காண்கின்ற பொழுது தானே தானே தானேன்னு வைத்துக் கொள்ளணும். தானேன்னா என்ன பொருள்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை. இப்படி எளிமையா விளங்கிக் கொள்ளணும் கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க போய் அங்க போய் அப்படி நால்வர் பெருமக்கள் முன்னாடி போய் நாம் நிற்கிறோம். அப்படியே போய் நின்ன மாத்திரத்துல எதுவுமே மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க. பாட்டுக்கு இங்கிருந்து போறேன் அப்படியே கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே போய் அப்படியே நால்வருக்கு போய் நிற்கிறேன். நின் திருஞான சம்பந்தம் அப்படி இந்த நால்வரை பார்த்த மாத்திரத்துல கை மேல போயிருச்சு. கண்ணிலிருந்து தண்ணி வருது. என் உள்ளத்துல கள்ளம் என்பதெல்லாம் தவிர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது அனிச்சை செயலை போல. சரியா சொன்னா அனிச்சை செயல். நம்முடைய ஆடை விலகுகிறது, நம்மளை அறியாம கை போய் சரி பண்ணும். அதுக்கு அனிச்சை செயல் என்று பொருள். நம்ம யாராவது சொல்லி அப்புறம் அது சரி பண்ணி கொள்வது வேறு, இயல்பாகவே நம்முடைய உணர்வு வந்து நிற்கும். அப்படி அவ்வாறு சில நேரங்களில் நீங்க பார்த்திருக்கலாம். நம்மளை அறியாம நம்ம கை அந்த ஆடையை சரி செய்யும். அது மாதிரி அனிச்சை செயலை போல அந்த இறைவர் அப்படிங்கிற வடிவத்தை கண்ட மாத்திரத்தில் இப்ப நமக்கு முதல்ல நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், டேய் சாமி கும்பிட வந்திருக்கடா, சாமி கும்பிடுறா, நம்ம அறிவு சொல்லணும், டேய் நீ சாமி கும்பிட வந்திருக்கிற கும்பிடுறா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அட கையெடுத்து கும்பிடு சும்மாவே நின்றுட்டு இருக்கிற, அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிடு. இது வேற யாரும் சொல்லுவதில்ல, எல்லாரும் கும்பிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் சும்மாவே நிக்கிறியா, எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறாங்கப்பா, நாம தான் கீழே போட்டு மாட்டு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு நிற்போம் இல்லீங்களா. அப்புறம் என்னமோ சொல்றாங்க என்னன்னே தெரியல, சரி என்னமோ கடைசியா போர்த்தி போர்த்தி அப்படின்னா சொல்லு அப்படின்னு சொல்றத பார்த்து சொல்வது. இது அறிவு அறிவுல நின்றுகிட்டு ஒன்னொன்னா தேவை பார்த்து பார்த்து கையெழுத்து கும்பிடு மாட்டுக்குது. இது இது பார்த்து பார்த்து மனத்துல பதிய வைத்து அப்ப இனிமேல் கோயிலுக்குள்ள போனா இப்படி பண்ணணும், சுத்தி வரணும், கீழே விழுகணும் அப்படிங்கறதெல்லாம் அறிவுல நின்றுட்டு கொடி மரத்துக்கு வந்தாச்சுரா விழுந்து கும்பிடு அப்படின்னு அறிவு சொல்ல விழுந்து கும்பிடுவது. இதெல்லாம் இல்ல, பார்த்த மாத்திரத்துல அப்படியே விழுந்துறது. கொடிமரம்னு பார்த்தா விழுன்னு சொல்வதற்கு முன்னால விழுந்து விடு. விழுன்னு எது சொல்லும்? அறிவு சொல்லும். மனம்ங்கிற கருவி நம்மளை தூண்டணும். நீ கோயிலுக்குள் வந்திருக்கிறாய், கொடிமரத்துல நிற்கிறாய், விழுந்து வணங்கு அப்படிங்கறத அறிவு சொல்லணும். சொன்னவருதான் அட ஈரமா இருக்குதுயா, கும்பிட்ட சட்டையெல்லாம் அழுக்காயிரும், அப்ப என்ன பண்ணலாம், சும்மாவே கும்பிட்டுக்க அப்படின்னு அறிவு சொல்லுது நீங்களா? இது அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவும் போல போனவன் அடவன் அடடா எப்பவும் போல கும்பிட்டுட்டனுங்க, சட்டையெல்லாம் அழுக்காய் போச்சு இல்லீங்களா. சில நேரங்களில் அனிச்சை செயலை போல ஒரு செயலை பழகி வைத்திருந்தீங்கன்னா அது அந்த அந்த செயல் வாட்டுக்கு தன்னை போல நடக்கும். இதை செஞ்சா அதை செஞ்சிடும், அதை செஞ்சா அதை செஞ்சிருவோன்னு அப்படியே நீங்க ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறாங்க பாருங்க, அது அது ஒரு வழக்கம் போல அந்த வேலையை செஞ்சிருவோம். அது இது செய்யலாமா வேண்டாம் ஆராய்ச்சி இல்லாமே பண்ணுவோம் பாருங்க, அது அனிச்சை செயலை போல. அது மாதிரி இந்த கண் இறைவனை பார்த்து பார்த்து அழுது 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 என்ன பழகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருமேனிய பார்த்தா கண்ணுல தண்ணி வந்துருதுங்க, மெய் தானே அரும்ப தொடங்கி விட்டது, கை தானா தலைக்கு மேல போயிருது, உள்ளம் பொய்யை தானே தவிர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற சொல் வைத்திருக்கிறார். அதனால இந்த சொல்லுல மெய் தானே அரும்பி விதிர் விதிர்த்து, கைகள் தானே தலை வைத்து, பொய் தானே தவிர்ந்து, கை தானே நெகிழவிடே என்று அந்த தான் என்ற சொல்லுக்கு தானே தானே என்பதை பொருள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்து கொள்ளலாமா? ஏன்னா ஏதாவது செய்யறோம்னா அதுக்கு ஏதாவது சான்று காட்டணும். நீங்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் நடராச பெருமானை காணுகிற பாட்டு, ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக அப்படிங்கிற பாட்டு, அதுல என்ன நடந்துச்சு, அஞ்சுல கண்ணு மட்டுமே செயல்பட்டது, அடுத்து அந்த கரணங்கள சித்தம் மட்டுமே செயல்பட்டது, குணதத்துவத்துல சாத்வீகம் மட்டுமே தொழிற்பட்டது. இது அவருக்கு இயல்பு, நமக்கு இயல்பா அப்படின்னு கேட்டா அங்க போய் நின்னா கண்ணு மட்டுமா செயல்படுகிறது, காதும் கேக்குது, மூக்கும் நுகருகிறது, எல்லாமே நிக்குது இல்லையா நமக்கு. நம்ம போய் சாமிகிட்ட முன்னாடி போய் நின்னம்னா கண்ணு மட்டும் இறைவனை பார்த்து கொண்டு நிக்குது, வேற எதுவுமே நமக்கு தெரியாம இருக்குதான்னு கேட்டா எல்லாமே தெரியுது. யாரோ வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்கிறது தெரியுது, ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த பேசி காத்து காத்துல நம்ம காதுல விழுகுது, இது நம்மளுடைய நிலை இது. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல, அப்படியே நின்று கொண்டு நிற்கிறார், அவரு அவர் வாட்டுக்கு நிற்கிறார், வேற எதுவுமே அவருடைய அறிவுல இல்ல. இது சுந்தரமூர்த்தி சாமியோட நிலை. ஆனா அதுக்கு முந்தைய பாட்டு சொல்வார், வையம் அப்படிங்கிற அந்த பாட்டு தொடங்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த கரணமோ கைகளோ அப்புறம் சாத்வீகமாகிய குணமோ எது முன்னே தொழிற்பட்டது என்று தெரியல. அதனால அங்க அந்த பாட்டுல ஓ என்று சொல்ல வைத்திருப்ப, நீங்க வீட்டுல போய் பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு வந்த இடத்த போய் பாருங்க, அந்த உலகத்தை இறைவன் அதாவது உள்ளே இருப்பவரை வெளியே தேடுக போறார் அப்படின்னு சொல்லி திருமால் பெருமனை சொல்வார். அதுல கைகளோ கரணங்களோ அப்புறம் அந்த அவை கலந்து உந்தம்பர், அந்த கைகளோங்கிற இடத்துல ஓ என்ற சொல் கொடுத்திருப்பார். ஓ என்பது ஐயத்துக்குரியது, ஏ என்பது ஐயமின்றி இருப்பது. அதனால இங்க சொல்லும்போது அடுத்த பாட்டுல கண்களே கொள்ளன்னு ஏ சொன்னார், ஆனா அதுக்கு முந்தைய பாட்டுல கண்களோ கரணங்களோ அப்படிம்பார். ஏன்னா எது தொழில்பட்டது, எல்லாருக்கும் தொழில்படுவது எப்படின்னு கேட்டா நாம முதல்ல கண்ணுல பார்க்கணும், கண்ணுல பார்த்து அது அப்படியே உள்ள அந்த கரணத்துல வந்து மனம் பற்றி புத்தி நிச்சயித்து அகங்காரம் முடிவு செய்து அப்புறமேல சித்தத்துக்கு போகணும். சித்தத்துக்கு போன உடனே சித்தத்திலிருந்து ஒரு கமெண்ட் வரும், என்னது இதை நீ செய் என்று அங்கிருந்து ஒரு ஆணை பிறப்பித்த பிறகுதான் அதை செய்வோம். இதாங்க நம்மை போன்றவருடைய செயல். ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படிலாம் நடக்கல, போய் நடராசரை பார்த்தாரு, என்ன அழகு பாருங்க, ஆகா அது கண்ணுல பார்த்து உள்ள போய் அங்கெல்லாம் தொழில்பட்டு அங்கிருந்து ஒரு ஆணை பிறப்பித்த பிறகுதான் கையை தலைக்கு மேல குவித்தாரான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. அவரு போய் நடராச பெருமாட்ட நின்னாரு, கை முதல்ல குவித்ததா, கண் கலங்கியதா, நெஞ்சு கரைந்ததா என்பதுல எது முன்னே நடந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல என்பது திருக்கிழாருடைய வாக்கு. நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல, முத கண்ணு பார்க்கும், அப்புறம் உள்ளுக்குள்ள போய் அந்த கரணங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணும், அதுக்கப்புறம்னா கண்ணு இருந்து கண்ணீர் வரும். இது நம்மை போன்றவருடைய செயல். இது போல ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நீங்க பார்க்கணும்னா அது சரியான இடம், அந்த இடத்துல நீங்க பார்த்து கொள்ளுங்க. இன்னொன்னு அப்பர் பெருமான் கையிலேயே நம்முடைய நடராச பெருமான காண்கிறார், அந்த இடத்துல சொல்ல வருவார், கையும் தலைமிசை புனை அஞ்சலி என. கை தலை அதே போய் நடராச பெருமான பார்க்கும்போது கை தலைக்குமா நிக்கிறது, கையும் தலைமிசை புனை அஞ்சலியன, கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யும் தகையன. அப்படியே கண்கள் இருந்து மழை போல கண்ணீர் வந்துகிட்டே இருக்குதுங்களா, இதெல்லாம் ஒரே சேர நடக்குது. அதுக்கப்புறம் சொன்னார், கரணங்களும் உடன் உருகும் பரிவின, கரணங்கள்லாம் உருகி நிற்கின்றன என்று நடராச பெருமானை கும்பிட, பேறு எய்யும் பெய்யும் தரைமிசை விழா முன்பு எழுதரு மின்தாள் தடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருக அளவின்றார் என்பது அப்பர் பெருமான் நடராச பெருமானை காண்கின்ற காட்சி. எனவே நீங்க இந்த பாட்டுக்கு தில்லையில மூவர் பெருமக்களும் நடராச பெருமானை காண்கிற பாட்டையும் மெய்தான் அருமிங்கிற பாட்டையும் இணைத்தீங்கன்னா தில்லையில எப்படி காண்கிறார்கள் என்பது விளங்கிக் கொள்ளலாம். எனவே இறைவனை கண்ட மாத்திரத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படணும், உடம்பு சிறுசிறுத்து நிற்க வேண்டும், அப்புறம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படணும், கை தலைமீது நிற்கணும், உள்ளத்தில் பொய் என்பது இல்லாது கள்ளம் என்பது தவிர்ந்து இறைவனை போற்றுவதற்கான சொற்கள் வந்து தன போல வந்து விழறும். இதாங்க பாட்டு. இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறதுதான். எனவே மெய் அரும்புதல், உடல் விதிர்விதிர்த்தல், கண்ணீர் ததும்புதல், இதெல்லாம் அடியாருடைய இலக்கணம் என்று சொல்வது. அது அகத்திலக்கணம் என்று சொல்ல, புற இலக்கணம் வேறு, அக இலக்கணம் வேறு. இது அக இலக்கணம் என்று சொல்லப்படுவது மூன்றை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே மெய் அரும்புதல், உடல் விதிர்விதிர்த்தல், கண்ணீர் ததும்புதல் அப்படிங்கிற இந்த தான் என்று சொல்ல ஒன்னொன்னு சேர்த்திக் கொள்ளணும். அவை தானே அந்த வேலையை செய்தன, தானே அந்த வேலையை செய்தன அப்படி சொல்லுவது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கினேன், இப்ப நாம எல்லாம் கோயிலுக்கு போறோம், போன உடனே யாரா என்னென்ன பணி செய்யறாங்க அவங்க கேட்டா, ஒருத்தர் விளக்குமாறு எடுத்தார் அவர் வாட்டி கூட்ட ஆரம்பிச்சார், இன்னொருத்தர் விளக்கம் ஒரு இன்னொரு பொருள் எடுத்தார் அந்த குப்பைகளை எல்லாம் அவர் குவிக்க ஆரம்பித்தார், இன்னொருத்தர் போனார் கொண்டு கொட்டார். இப்படி யாராவது சொன்னாங்களான்னு கேட்டா, இல்லைங்க, அவங்க எங்க வந்தாங்க அவருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதே சாமி பள்ளியறைக்கு புறப்பட போறாரு, அது யாரு சொன்னா, ஓ அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க பல்லக்கெடுங்க, நீங்க ஊருபத்தி எடுத்துங்கன்னா. இது ஒருத்தர் சொல்ல செய்வது, உள்ள போறீங்க அவங்க விரும்பி செய்வது. இது யாரும் உங்களை வந்து கட்டளை இடல, நீங்க கோயிலுக்கு வந்தா கூட்டணும் தெரியுமா, முதல்ல எல்லாரும் கூட்டுங்க, இந்த பத்து பேர் இன்னைக்கு கூட்டுங்க, அடுத்த பத்து அப்படி சொல்லல, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, நீங்களாக விரும்பி செய்வது. எனவே இது தானே செய்தது, அங்க பணி நாம செய்யலாம், ஆனாலும் ஒரு பொறுப்பாளர் இருக்கிற அவர் சொல்லும் போது செய்கிறோம். எனவே அந்த அந்த சொல் அதுதான் பொருளுங்க. மெய் தான் அரும்பி என்பதற்கு இது அவரவர் விரும்புகின்ற வண்ணம் செய்கிற செயல், தானே செய்தல். ஆனா இது ஆணைக்கு கட்டுப்பட்டு செய்வது என்பது வேறு, தானே செய்தல் என்பது வேறு. அப்ப நம்முடைய மனம் ஆணையிட்ட பிறகு கை குவித்தலும் கண்ணீர் அரும்புதலும் மெய் விதிர்த்தலும் வருமானால் அது அனித்து செயல் அல்ல, ஆனால் அது தானே நிகழுமானால் அது அன்பினுடைய வெளிப்பாடு. இதாங்க அடிப்படை. இது இது வந்து அந்தந்த நிலையில தான் அனுபவிக்க முடியும், அது அவங்கவுங்களுக்கு வாய்க்கப்படுகின்ற பொழுது அனுபவித்துக் கொள்ளலாம். எனவே அந்த நிலைதான் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த தான் என்று சொல்ல முன் உரையா உரை சொன்ன பெருமக்கள் தான் பலரும் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சொல்லை வைத்து சிந்திப்பது ஆழமான கருத்தை தருகிறது என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். எனவே மெய் அரும்புதல், உடல் விதிர்விதிர்த்தல், கண்ணீர் ததும்புதல் என்பன அக இலக்கணம் என்று சொல்லப்படுகிற நிலை. அதுக்கு விரையார் கலர்க்குனர், இறைவனுடைய திருவடி நறுமணமிக்க திருவடிங்கிறார். நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு என்பது அப்பர் பெருமான் வாக்கு. ஐயாற்று தேவாரத்துல இலை முகை எல்லாம் அம்போது என, போதுனா மலர், இலை முகை எல்லாம், இலை போல முகை போல எல்லாம் அம்போது என கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தளமே. ஐயாரனுடைய அடித்தளம் நறுமணமிக்கது என்பதை நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில அருளியிருக்கிறார். நின் போது அப்படிங்கிற பாடல தொடங்கி காட்டுகிறார். எனவே விரையார், விரை என்றால் நறுமணம் என்று பொருள், நறுமணமிக்க திருவடி. நீங்க நினைத்து பாருங்க, இறைவனுடைய திருவடி நறுமணமிக்க திருவடி. இதற்கு இன்னொரு சான்று உண்டு. நம்முடைய பெருமான் பரவியாருடைய மாளிகைக்கு தூது போனார், ஒரு முறை அல்ல இருமுறை போனார். அந்த வீதிக்கே நாறுகின்ற திரு வீதின்னு பேர். ஏன்னா அந்த இறைவனுடைய திருவடி நறுமணம் மிக்க திருவடி, அது அந்த மண்ணை தீண்டி சென்ற காரணத்தினால் நறுமணம் கவிழ்ந்து நிற்கின்ற வீதினு அதுக்கு பேர். அப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொன்னு சிந்திச்சுக்கணும், இறைவன் திருவடியே நறுமணம் என்று சொன்னா அம்மையுடைய கூந்தல் நறுமணம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப நக்கீரருடைய கூட்டு தான் தப்பே ஒழிய, நக்கீரர் வந்து அவர் உண்மையை சொன்னார் என்பது பொருள் அல்ல. அங்க நீங்க அந்த சொல்லுக்கு நீங்க காணணும்னா நக்கீரருடைய படலத்தை திருவிளையாடு புராணத்துல முழுசா படிச்சீங்கன்னா பேராக்கீரன் என்ற சொல் அங்க இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். தெளிவு பெறாத கீரன் என்றுதான் அவர் ஆசிரியர் காட்டுவார். இறைவன் வந்து உணர்த்திய பிறகுதான் உண்மையை உணர்ந்தார் நக்கீரர். நாம் என்ன பண்ணிருந்தீங்க, நாங்களா நக்கீரர் பரம்பரை அப்படின்னு குற்ற பரம்பரைன்னு அர்த்தம். யாராவது நான் நக்கீரர் பரம்பரை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ நாம் குற்ற பரம்பரைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்ல. நக்கீரர் உள்ள குற்றத்து உண்மையை நிலைநாட்டினார்னா இறைவன் உணர்த்த உணர்ந்தார். அவருடைய அந்த அவர் ஏன் அங்க நடந்துச்சுன்னு கேட்டா கல்வியில் ஒரு செருக்கு ஏற்படும். என்னை போல படித்தவர் யார் இருக்கிறார், நான் எல்லாம் உணர்ந்தவன் அப்படிங்கிற செருக்கு நக்கீரருக்கு இருந்தது. அந்த செருக்கனை அகற்றும் பொருட்டு தான் இறைவன் அங்க ரெண்டு பேருக்கு அருள் செய்தார். தருமிக்கும் அருள் செய்தார், நக்கீரருக்கும் அருள் செய்தார், மன்னனுக்கும் அருள் செய்யணும். இறைவனால மட்டும்தான் இப்படி ஒரே சேரத்துல பல பேருக்கு அருளை பாடி வழங்க முடியும். அரிமத்தன பாண்டியனுக்கும் அருள் செய்தார், நந்திக்கும் அருள் செய்தார், மணிவாசகருக்கும் அருள் செய்தார். இப்படி ஒரு நேரத்துல பலருக்கும் அருள் செய்கிற கருணை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மை போன்றவர்களுக்கு அந்த நிலை இல்லை. எனவே அங்க நம்ம நக்கீரர் என்பவர் அந்த இடத்துல அவருடைய கருத்து பிழை இருந்தது, அதை இறைவன் தான் வந்து உணர்த்தி திருத்தினான் என்பதுதான் நம்முடைய நூல் நமக்கு எடுத்து காட்டுகிற உண்மை. எனவே அங்க சொல்லுகின்ற பொழுது அந்த திருவடி விரையாறு கடல் அப்படிங்கறக்கு நறுமணமிக்க திருவடி என்பது, இதைத்தான் நாத்தத்தின் நேரியாய் தேயாய் நனியானே என்றும் நம்ம காட்டியிருக்கிறார். எனவே விரையாறு கடற்கு அப்படின்னு சொல்வது, எனவே கண்ணீர் ததும்பி வெதும்பி, அது என்ன வெதும்புதல், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களுக்கு, மெய் தானே அருந்தியது விதிர் விதித்தது, மெய் தான் அருந்தி விதிர் விதித்து உன் விரையார் கடற்கு நறுமணமிக்க அந்த திருவடிக்கு விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து, என் கைதான் என்பது கை உடல் உறுப்பு தலைக்கு மேல வைத்திருக்கிற நிலை, கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி, ஆக இது அன்பின் வெளிப்பாடு, அதனால கண்ணீர். வள்ளுவெருமான் வாக்குல புன்கணீர் பூசல் தரும் என்பது வாக்கு, அன்புக்கு அடைக்கின்ற தாள் இல்லை. அத பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க, நீங்க இந்த குரட்பாவுக்கு குமரேசர் வெண்பான் ஒரு நூல் இருக்கிற திருக்குறளுக்கான உரை நூல், அதுல அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அழகான ஒரு உரை குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. இருமலையும் அன்பையும் வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. இருமல் வந்தா என்ன பண்ணி ஆகுங்க, இருமித்தான் சத்தம் வந்துதான் வீரும். அதுபோல அன்பையும் வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, அது கண்ணில் கண்ணீரா வந்துடும். அப்படி கொடுத்திருக்கிறார் மேரை நாட்டு ஒரு தத்துவ ஞானி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இந்த இருமல் என்று சொல்லப்படுகிற ஒன்றையும் அன்பையும் வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, அது வெளிப்பட்டே தீரும் அப்படின்னு. அது மாதிரி அதனாலதான் அடைக்கும் தாழ் என்றார் வள்ளுவர் என்று அவன் எடுத்திருக்கிறாங்க. வள்ளுவெருமான் வாக்க அவன் மேலை நாட்டுக்கார என்ன பண்ணிருக்கிறான், அதோட ஒரு சொல்ல போட்டு இருமலை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, இருவித்தான் ஆகணும். அது மாதிரி அன்பு வெளி வராம இருக்காதியா வந்தே தீரும். அந்த போல நீங்க சொல்லும் பொழுது அந்த சொல், அதனால கண்ணீர் ததும்பி வெதும்பி, வெதும்பி என்ற சொல்லுக்கு வெப்பம், அதாவது ஆசையால் உடல் வெப்பம் உறும், விருப்பம் வரும்போது உடல் வெப்பம் வரும். இதை நீங்க எப்ப பார்க்கலாம் தெரியுங்களா, ஒரு குழந்தை ஒரு தாய் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, அந்த குழந்தை அம்மா விட்டு பிரியாமலே இருக்கும், திடீர்னு ஒரு சின்ன பணி ஒரு பத்து நிமிடம் அந்த தாய் ஒரு பணியை செய்ய வேண்டி இருக்குது, நம்ம கையில அந்த குழந்தை கொடுத்துட்டு போறாங்க. இது வீறு வீறுன்னு கத்த ஆரம்பிச்சுன்னா கொஞ்ச நேரம் கழித்து பாத்தீங்கன்னா உடம்பு பூரா சூடா போயிருங்க. ஏன் தெரியுங்களா, தாயை பிரிந்த ஏக்கம் அந்த குழந்தைக்கு உடல் சூட்டை கொடுத்து விடும். அதான் வெப்பம். இந்த வெப்பத்தை பார்க்கலாம், இது குழந்தை இடத்தை காட்டப்படுகிற நிலை. இது இலக்கியத்துல பாத்தீங்கன்னா வளர்ந்து வருகின்ற நிலையில் ஒரு தலைவன் தலைவி இருவரும் இருக்கிறார்கள் என்று சொன்னா, தலைவனை பிரிந்த நிலையில் தலைவிக்கோ அதை வகையில் அந்த வெப்பம் என்பது ஏற்படும் என்பது இலக்கியத்துல காட்டப்படுகிற நிலை உண்டு. எனவே பிரிவு ஆற்றாமை வெப்பத்தை தரும் சொல்லுக்கு பொருள். அப்ப குருநாதனை பிரிந்த அந்த பிரிவு இவருக்கு வெதும்பி, இந்த வெப்பம் இவருக்கு எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன் குருநாதனை பிரிந்ததான் இருக்கிறார். குருநாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அருமையான உரை செய்திருக்கிறாருங்க நம்முடைய பாலூர் கண்ணப்ப முதலியார் என்று சொல்லப்படுகிற ஒரு பெருமகனார். ஒரு சேக்கிழார் பிள்ளைத்தமிழ்ல குருநாதன் யார் அப்படிங்கிற ரொம்ப எளிமையா, ஆனா அதே சமயத்துல மனத்துல பதியும் வண்ணமாக ஒரு தொடர் கொடுத்திருக்கிறார். உள்ளத்து ஒளித்திருந்தான் பரன், நம்முடைய உள்ளத்துல மறைந்திருப்பவன் நம்முடைய இறைவன். உள்ளத்து ஒளித்திருந்தான் பரன், அக்கள்ளந்தனை தவிர்த்து காட்டினான் குறவன். இதான் சொல்லு குருநாதனா யார் யார் அது கேட்டா, ஒவ்வொரு உயிரினுடைய உள்ளத்திலும் மறைந்திருப்பவன் இறைவன், உள்ளத்தில் ஒளித்திருந்தான் பரன். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறான் இறைவன், இங்கதான் இருக்கிறான்னு அவன் மறைந்திருக்கிறான் இல்ல, மறைந்திருப்பதால் தாங்க இறைவனுக்கு கல்வன் பேர். இறைவனை ஏன் கல்வன் சொல்லுகிறனா, நமக்கிட்டயே இருக்கிறான், நமக்கே நம்மளால காண முடியாம இருக்கிறான். எனவே மறைந்திருப்பதால் இறைவனுக்கு கல்வன் என்று பெயர். அப்ப உள்ளத்துல ஒளிந்திருக்கிறாங்கிறத யாருங்க காட்டி கொடுப்பான், குருநாதன் தான் காட்டுவான். அதனால அக்கள்ளம் தன்னை தவிர்த்து காட்டினான் குறவன், கள்ளம் தன்னை தவிர்த்து காட்டினான் குறவன். அருமையான ஒரு சொல் குருநாதன். இதுக்கு விளக்கம் சொன்னாதான் அஞ்ஞானமாகிய இருளை நீக்கி ஒளி பொருளாக விளங்குகிற இறைவனை காட்டுபவன் குருநாதன் என்று விளக்க நீங்க விரித்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு சூத்திரம் போல அருமையான ஒரு தொடர்ல அவர் இது ஆண்டோர் வாக்கு என்று கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். இப்படி பெரியவங்களுடைய வாக்குல நம்ம நூல்களை படிக்கும் போது பல்வேறு சொற்கள் எப்படியெல்லாம் அதை எடுத்து காட்டி இருக்கிறார்கள் என்று காணுகின்ற பொழுது வியப்பு ஏற்படுங்க. அதான் கல்வி என்னும் பல் கடல் என்று பெருமக்கள் காட்டியிருக்கிறார். நம்ம படிக்க ஆரம்பிச்சா எத்தனை படிப்பதுங்க, எத்தனை காலம் படிப்பது, நீ சிந்திச்சு பாருங்க. நான் 12 திருமுறை என்னைக்குங்க படிச்சு முடிப்போம், இதுல யாரு இருப்பேன்னு தெரியல. சொல்ற நான் இருப்பேனா, கேக்குற நீங்க இருப்பீங்களா அப்படின்னு தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஐயா அதெல்லாம் பெரிய புராணம்லாம் முடிச்சுட்டோம், 12 திருமுறை படிச்சாச்சு, தாய்மான ஒரு பாட்டு பாக்கலாமா, குமரகு ஒரு பாட்டு பாக்கலாமா, திருக்குறள் பாக்கலாமா அப்படின்னா என்னைக்கு பாக்குறது, எவ்வளவு காலம் தேவைப்படுவது, என்னைக்குங்க இதெல்லாம் வாழ்க்கையில படிக்க போறோம் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கருணை இறைவன் அத்தனையும் கொடுத்து வைத்திருக்கிறான். நம்மனாலதான் அதெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாம நாம் என்ன பண்ணுங்க, விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையா. நமக்கு அந்த விதி இருந்தா பருகலாம், விதி இன்மை இருக்குமானால் இதெல்லாம் பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளவு திருக்குறள், தாய்மானவருடைய பாடல், பட்டினத்தடிகளுடைய பாடல், குமரகுருவருடைய பிரபந்தங்கள் அப்படின்னு பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்களுடைய மூளை படிச்சு என்னைக்குங்க அனுபவிக்க போறோம் தெரியல. எனவே அந்த வகையில அந்த குருநாதன் அப்படிங்கிற நிலைக்காக இந்த சொல். எனவே விரையாறு கழற்கு இதே சொல்லுவதுனா, தலைவனை பிரிந்த நிலையில் ஏற்படுகின்ற உடல் வெப்பம், தாயை பிரிந்த நிலையில் குழந்தைக்கு ஏற்படுகின்ற வெப்பம், குருநாதனை பிரிந்து நின்ற வெப்பம் மணிவாசகருடைய நிலை. எனவே அந்த உள்ளம் என்னாச்சினர், வெதும்பினர், மெய்தானருந்தி விதிர்விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. எனவே அந்த வகையில கண்ணீர் ததும்பி வெதும்பி, அந்த வெதும்பு என்கிற நிலை இங்க வெப்பம், அந்த விருப்பு பிரிவாற்றாமையின் காரணமாக வந்த வெதும்பி என்று சொல்வார். எனவே அந்த வகையில தான் அப்படிங்கிற வகையில முதல் சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த தவிர்ந்துன்னு ஒரு சொல் வைத்திருக்கிறார். தவிர்த்து என்பது வேறு, தவிர்ந்து என்பது வேறு. தாங்க தமிழினுடைய பெருமை. அதாவது நீங்குதல் என்பது வேறு, நீக்குதல் என்பது வேறு. நீங்குதல் அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் எரிஞ்சார் அவரா புறப்பட்டார், அது பேரு நீங்குதல்னு பேரு. நீக்குதல் நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ பேசிட்டே இருக்க, எந்திரி மேல கிளம்பு வெளியே அப்படின்னா நீக்குதல் பேரு. நீங்குதல் அதுவாகவே வெளியேறுதல், நீக்குதல் நாம வெளியேற்றுதல். அது மாதிரி தவிர்ந்து என்ற சொல்லுக்கும் தவிர்த்து என்ற சொல்லுக்கும் என்ன பொருள் கேட்டீங்கன்னா, நான் இப்ப ஒரு எல்லாரும் போறோம், ஒருத்தர் வேண்டாம் நிறுத்துறோம், அவங்களை தவிர்த்துட்டோம், அவராவே வரலன்னா தவிர்ந்து விட்டார். இத்துக்கு பல இந்து போட்டீங்கன்னா பொருள் வேற. தவிர்ந்து அப்படின்னா தானாகவே அப்படின்னு அர்த்தம், தவிர்த்து அப்படின்னா ஒருவரால் செய்யப்படுகிறது. இதுக்கு இலக்கணத்துல பிறவினை தன்வினைன்னு பேரு. ஒருத்தரால் செய்யப்படுமானால் அது பிறவினை, அவரே செய்து கொண்டார் என்று சொன்னால் தன்வினைன்னு பேரு. அப்ப தவிர்ந்து என்ற சொல்ல சொல் அப்படிக்கும் தவிர்த்து என்ற சொல்லுக்கும் என்னன்னா, தவிர்த்து என்பது பிறவினை, தவிர்ந்து என்பது தன்வினை. இங்க பாட்டுல என்ன இருக்குது, தவிர்த்து இல்ல, தவிர்த்துன்னு அர்த்தம் இறைவன் மணிவாசகரை கண்ணீர் வருமாறு செய்தான் அர்த்தம். இங்க அப்படி இல்ல, அவருடைய கண்ணிலிருந்து தானே கண்ணீர் வந்தது. தவிர்ந்து அப்படிங்கறதுனால நெய்தான் அப்படி அரும்பி, நெய்தான் அரும்பி விது விதத்தும் விரையார் கலர்க்கு என் கைதான் தவிர்ந்து தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துனார். பொய் தவிர்ந்துன்னு வைத்தாரே ஒழிய பொய்யை தவிர்த்துன்னு வைக்கல. இப்ப நம்ம சிந்திச்சு பாத்தீங்கன்னா இன்னொன்னு தெரியும், என்னன்னா இப்ப நம்ம இறைவன் மீது அன்பு வைக்கிறோம், கோயிலுக்கு வரோம். நம்ம கோயிலுக்கு வருகிற காலத்துல நம்மகிட்ட நிறைய குற்றங்கள் நம்ம இடத்துல உண்டு. எல்லாரும் குற்றம் இல்லாமல் ஒற்றுமே இல்லை, அவங்க அளவுல அது அறிவிக்கத்தக்கவாறு சில குற்றங்கள் இயல்பு. ஏன்னா உயிர் குணத்தையும் குற்றத்தையும் தாழ்ந்து நிற்கிறது. நம்ம இடத்துல குணமும் இருக்கிறது குற்றமும் இருக்கு, எனவே நம்ம இடத்துல குற்றம் இருக்கத்தான் செய்யும். இப்ப அந்த குற்றம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் மீது அன்பு வளர வளர நாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வந்தோம். நம்மளை யாராவது விடுன்னு சொன்னா விட்டுருக்க மாட்டோங்க, நாமளாவே விட்டதுனாலதான் இன்னைக்கு பல பழக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். இதாங்க தவிர்ந்து. தவிர்த்துங்கிறது என்ன அப்படி கேட்டா, ஒருத்தர் சொல்லி நீங்கள் விடுவது, தவிர்ந்துன்னு சொன்னா நீங்களாகவே விடுவது. நீங்க அவங்க அறிவில் நினைச்சு பாத்துக்கோங்க, இந்த வழிபாடு நம் இறைவனுக்கு ஆளாக வேண்டும் என்று விரும்பினவங்க அவர்களாகவே பல பழக்கங்களை தவிர்ந்து விட்டார்கள். சில பேர் தவிர்த்திருப்பார்கள், இதை நீ செய்யக்கூடாதியா அப்படி சொல்லி விட்டவங்களும் உண்டு. அவர்களாகவே நீங்க அன்பு மேலிடுகின்ற பொழுது நாமவே விட்டுடுவோம். நீங்க ஒருத்தருடைய அன்பு வேண்டும், ஒருத்தர்கிட்ட பழகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவருக்கு பிடித்தமானதை நீங்க செய்யணும். உங்கள்கிட்ட இது உங்கள்கிட்ட இருக்கிற சில செயல் அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்களாவே விட்டுடுவீங்க. நீங்களாகவே விடுவது என்பதுதான் தவிர்ந்து. அது ஒருவரால் விடப்படுமானால் அது தவிர்த்துன்னு பேர். இப்ப மணிவாசகர் என் உள்ளத்திலிருந்த பொய்யெல்லாம் நான் விட்டுட்டேன்னு சொல்லுவீங்க, அதுவா போயிருக்கு சாமி. இது எப்படினாரு, வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு தானா போகுது இல்லையா, அது மாதிரி மெய்யாகிய நீ என் உள்ளத்தில் இருப்பதை நான் உணர தொடங்க தொடங்க என்னிடத்த அந்த பொய்யானது தானா போயிருச்சு. என்ன அழகு பாருங்க, ஒரு ஒரே ஒரு பாட்டு தான் எவ்வளவு கருத்து வைத்திருக்கிறார். மெய் தானே அரும்புகிறது, கை தானே தலைக்கு மேல போச்சு, உள்ளம் தானே பொய்யை தவிர்ந்தது. நான் திருக்குறள் படிச்சு பொய் கடிதல் அல்லது கள்ளம் தவிர்தல் அப்படின்னு படிச்சு வாத்தியார சொல்லி அதுக்கப்புறம் ஓ நம்மளாம் பொய் பேசக்கூடாதாமா பொய் பேசக்கூடாதாமான்னு சொல்லி பொய் பேசுறதை விட்டு நீ, அப்படி இல்லை எனக்கு இயல்பாவே என்னன்னு தெரியலீங்க, இறைவன் மீது அன்பு வர வர எனக்கு பொய் பேசவே வரமாட்டேங்குதுங்க. அது ஏன் வரல, நான் நேற்று வரைக்கும் நிறைய பேசியிருக்கிறேன், இப்ப இயல்பு வரமாட்டேங்குதுங்க, அப்படி தானாகவே நீங்க. இதாங்க பக்தி அனுபவம், இதான் அனுபவம். அது அதுவா நீங்குதல், நாம நீக்கணும் 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 நினைச்சீங்கன்னா அது எங்க நீங்க போகுது, ஒன்னும் விடாது. நம்ம விட்டு நான் ஒன்னும் விடமாட்டேன்டா, பார்த்தல நீயா நானு நீக்கும் இல்லைங்களா. அதுவாகவே நீங்க இறைவன் மீது அன்பு செலுத்த செலுத்த என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுவாகவே நீங்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்ட நிலை. எனவே பொய் தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் அகங்க அந்த சய சய போற்றி சய 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 என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள், போற்றினா வணக்கம்னு பொருள். எனவே அந்த பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். இப்ப மேலே சொல்லப்பட்ட கை உறுப்பு, இங்கு சொல்லப்பட்ட கை என்பது ஒழுக்கம். எத்தகைய ஒழுக்கம் அப்படின்னு கேட்டா, மேலே நெய் அரும்புதல், கண்ணீர் ததும்புதல், அப்புறம் கைகள் தலைமீது வைத்தல், உள்ளம் பொய்யினை தவிர்தல் என்கின்ற ஒழுக்கத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். பெருமானே, உன்னை காணுகின்ற பொழுதெல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு எடுப்பதும், என் உள்ளம் பொய்யை தவிர்ந்து நிற்பதும், என் கைகள் தலைக்கு மேல் குவித்து நிற்கக்கூடிய ஒழுக்கத்தை நான் ஒருபோதும் விடமாட்டேன். இதாங்க மணிவாசகர் முதல் பாடல்ல காட்டி இருக்கிற நிலை. எனவே கைதான் நிகழவிடேன். நாம என்ன நினைச்சிருப்போம், இந்த கையை கொண்டு வந்த கையை கீழே இறக்காம வச்சிருப்பேன்னு நினைச்சிருப்போம். கைதான் நிகழவிடேன் அப்படின்னா, இது இந்த கையல்ல, அது கை என்பது ஒழுக்கம். உன்னை வணங்குகிற ஒழுக்கத்தில் எப்படி வணங்குவேன் அப்படின்னு கேட்டா, கண்ணீர் ததும்பி, உள்ளம் பகிர்ந்து, நெய் விதித்து, கை தலைமீது வைத்து, இதுதான் நான் வணங்குற வணக்கம். எனவே அந்த வணக்கத்தை, அந்த வழிபாட்டை ஒருபோதும் தவிர விட மாட்டேன். எந்த நிலையிலும் எனக்கு என்ன வேணாலும் வரலாம் இல்லைங்களா, இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், வழிபாட்டு நெறியை விட்டு நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். உன்னை வணங்குகிற ஒழுக்கத்தை ஒருபோதும் விடமாட்டேன். இதாங்க இந்த பாட்டினுடைய கருத்து. நெய்தான் அரும்பி விதிரு விதிர்த்து, உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து, கண்ணீர் ததும்பி வெதும்பி, உள்ளம் பொய்தாந்தவிருந்து, உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய். சொல்ல சொல்லும் போதெல்லாம் என்னுடைய பெருமானே, என் தலைவனேங்கிற உணர்வு வரணும். உடையாய், என்னை கண்டுகொள்ளே, என்னை கொஞ்சம் பார்ப்பா, கண்டுகொள், இந்ததுக்கு கண்டுகொள் என்று பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துக்கு கண்டு கொள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னை ஏற்றுக்கொள் என்பது பொருள். பெருமானே, உன்னுடைய திருவடி கீழ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கொள் என்ற சொல்லுக்கு ஏற்றுக்கொள் என்று பொருள். கண்டுகொள்ள எனக்கு கொஞ்சம் பாருன்னு பொருள் அல்ல, என்னை கண்டுகொள்ளே என்று சொல்லும் பொழுது பெருமானே என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்பதை வேண்டுகிறார். அந்த வகையில இந்த கைதான் நெகிழவிடேன் என்பதற்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு, காரைக்கால் அம்மையாருடைய பாடல், இடர்கடையாரேனும் எமக்கு இறங்காரேனும், படரு நெறி பணியாரேனும், சுடரு உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. அது நீ என் துன்பத்தை நீக்கலாம், நீக்காமலும் விட்டுவிடலாம். இடரு கலையாரேன், என் துன்பத்தை நீக்கல அல்லது நீக்கலாம். இடரு கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும், வாமா உனக்கு என்ன வேணும் செய்யற அப்படின்னு உடனே அருள் செய்யலாம். ஓரமா இல்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னை நிறுத்தி ஓரமா வைத்து விடலாம். என்னுடைய வேண்டுதலுக்கு நீ இறங்காது அருள் செய்யாமலும் இருக்கலாம். எனவே என் துன்பத்தை நீக்கலாம், நீக்காமலும் விட்டு விடலாம். எனக்கு இறங்கி அருள் செய்யலாம், செய்யாமலும் விட்டு விடலாம். ஆனால் பெருமானே, நான் உன் மீது கொண்டிருக்கிற அன்பை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பது காரைக்கால் அம்மையாருடைய அந்த பாட்டு. இடரு கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும், படரும் நெறி பணியார், இந்த படரும் நெறி பணியார் என்பதற்கு என் துன்பம் நீங்குவதற்கு ஒரு வழியை காட்டவில்லையாயினும் அர்த்தம். படரும் நெறி பணியாரேனும், எனக்கு ஒரு வழியை காட்டாது விட்டாலும் சரி, நான் உன் மீது கொண்ட அன்பினை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதுதான். எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர், என் நெஞ்ச உனக்குன்னு கொடுத்துட்டேன், இனி திருப்பி எல்லாம் வாங்கிக்க மாட்டேன், உங்கள்ட்ட கொடுத்தேன் இல்லையா, கொண்டா கொண்டா திருப்பி நீங்கள உங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாங்கிக்க வேணா இல்ல பெருமானே, என் துன்பம் நீங்கலாம், நீங்காது போகலாம், எனக்கு நீ வழி காட்டலாம், காட்டாது போகலாம், எனக்கு இறங்கலாம், இறங்காது நீ இருக்கலாம். நீ அதெல்லாம் உன்னுடைய பாடு, என் பாடு என்ன தெரியுமா, உன்னை வணங்குவதில் ஒருபோதும் விலக மாட்டேன் என்பது காரைக்கால் அன்னையாருடைய வாக்கு. அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னு பாருங்க. இவர் அதான் சொன்னார், கைதான் நெகிழவிடேன், நான் உன்னை வணங்குற ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன். அம்மையினுடைய கருத்தும் மணிவாசக பெருமானின் வாக்கும் வேறுபாடே இல்லைங்க. இதுதான் நமக்கு வரணும். நம் வாழ்க்கையில ஏற்றங்கள் வரலாம், இறக்க வரலாம், தூற்றுகின்ற நிலை வரலாம், பழிகள் வரலாம், செல்வம் வரலாம், வறுமை வரலாம், என்ன வேணாலும் வந்து போலாங்க. எது வந்தாலும் எது போனாலும் இறைவனை வணங்குற ஒழுக்கத்தை மட்டும் எந்த காலத்தும் விட்டுவிடக்கூடாது. நாளைக்கு சொல்லும் உலகம், எங்க இப்படிலாம் சாமி கும்பிட்டீங்களே உங்களுக்கு போய் இப்படி வந்துருச்சே அப்படின்னு கேட்டா, வறுமையா? நான் மட்டும் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? எனக்கும் வினை இருக்குது, வரத்தான் செய்யும். சாமி காப்பாத்துவாரியா? இப்படி இதுக்கு மேலையும் காப்பாத்துவான்னு நம்புறீங்களா? அவன் காப்பாத்தினாருன்னா முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகணுமே ஒழிய, ஆமாங்க என்னங்க பண்றது, இந்த சாமி நானும் கும்பிட்டு கும்பிட்டு பாக்குறேன் ஒன்னுத்தையும் காணமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாம அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறியவர்களாக ஆகிவிடும். எனவே நமக்கு இடர் வரலாம், எது வேணாலும் வரலாம், எது வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. இந்த உயிர் இறைவனை நோக்கி செல்லுகிற இலக்கை தவிர வேறு இலக்குகள் நமக்கு பொருட்டா இருக்கவே கூடாது. இந்த உடம்புன்னு இருந்துன்னா இந்த உடம்புக்கு பிணி என்கிற நோய் வரும். அது மட்டும் இல்ல, பேரு இழப்பு எல்லாம் வரும். அப்படியே மணிமா நம்ம பின்னாடி படிக்க போறோம், அவருடைய வாக்கிலேயே பாக்குறோம், பேரும் பிணிப்பும் பிணிப்பொரும் பிறவிம்பர். பேரும் வரும், பிணியும் வரும், ரெண்டுமே இந்த உடம்போடு பிணிக்கப்படுகிறது. எனவே அதெல்லாம் ஒரு நாளைக்கு கழந்து போயிரு, ஏன்னா அது உடம்பை பற்றி வருவது, உடம்போடு கழியும். அதனால அது பொருட்படுத்திக் கொள்ளாது. உயிர் இறைவனை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த பாடல நமக்கு காட்டுகிறார். எனவே கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு கேட்கிறார் முதல் பாடல்ல.